SBS தமிழ்.
வணக்கம் மனோ, செல்வி, கார்த்திக்.
வணக்கம் வைசல்.
வணக்கம்.
முத்தமிழ் அறிஞர், இலக்கியவாதி, தமிழுக்கு அரும்பெரும் தொண்டாற்றியவர், மிகச்சிறந்த அரசியல்வாதி, சாணக்கியர், இப்படியெல்லாம் வந்து அவரின் ஆதரவாளர்களால் புகழப்படுகின்றவர் திமுக தலைவர் மு. கருணாநிதி. இப்போ அவரை பற்றி ஒரு மதிப்பீடு செய்கிறதுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க மனோ?
கலைஞர் கருணாநிதி என்றுதான் எல்லோராலும் அவர் அழைக்கப்படுவார். அந்த கலைஞர் என்பதில் எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு சிறந்த ஒரு கலை, அதாவது வசனகர்த்தா, அந்த அவருடைய படங்கள், அந்த வசனத்துக்காக படம் ஓடிய காலத்தை உருவாக்கியவர் கருணாநிதி. அதிலே தமிழ் மொழிக்கு அவர் செய்த சேவையும் அதிலேயும் அவர் நல்ல இதுகள் செய்திருக்கிறார். ஆனால் இந்த அவருடைய பெயரிலேயே அந்த கருணை இருக்கின்றது. அந்த கருணை அரசியலே அவர் அதை காட்டவில்லை. குறிப்பாக இப்போ நான் இளத்தமிழனாக இருப்பதால் அது என் போன்றவர்களை சரியாக தாக்கி இருக்கின்றது. அந்த வகையில் அவர் அதை முழுமையாக செய்திருந்தால் அவர் இன்று உலகம் போற்றும் உண்மையிலேயே உலக தமிழ் தலைவராக
உண்மையிலேயே கருணாநிதியாக இருந்திருப்பார் அப்படிங்கிறீங்க.
ஆமா.
செல்வி, உங்களுக்கு
தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்து பேசுறதுனால முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய அந்த 5 முறை அவர் முதலமைச்சராயிருந்து அவர் ஆற்றிய பணிகளில் எனக்கு மிகவும் என்னை கவர்ந்தது அப்படின்னு நான் நினைவு கூறணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, சொல்லப்போனால் ஒரு நன்றியா கூட அதை நினைச்சு பார்க்குறேன். என்ன அப்படின்னு சொன்னால், சமூக நீதிக்கான அவருடைய முன்னெடுப்பும் சமூகத்துக்கான சமத்துவம் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த முன்னெடுப்பையும் அந்த திராவிட இயக்கத்திலேருந்து அவர் வந்ததுனால அவர் கொண்டு சேர்த்தது, அதை செய்யணும் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு அவர் முனைப்போட செயல்பட்ட அந்த விதம் என்ன மிகவும் கவர்ந்தது. ரெண்டாவது, பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்ததுல அவர் அந்த சட்டம் இயற்றினது, அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு விஷயமா சொல்லலாம். அப்புறம் கல்விக்காக அவர் செஞ்ச நிறைய விஷயங்கள், 1-2 அப்படின்னு சொல்ல முடியாது. இலவச பஸ் பாஸ் கொடுத்ததா இருக்கட்டும், இலவச கல்வி கொடுத்ததா இருக்கட்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக அவருக்கு கல்லூரி வரைக்கும் படிக்கிறதுக்கு இலவசமா அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது, அந்த மாதிரியானதா இருக்கட்டும்,
நிறைய சமூக நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறான்னு
சொல்றீங்க.
கார்த்திக், நீங்க வந்து ஒரு அகாடமி கல்வியாளர் வகையில கருணாநிதிங்கிற ஒரு திராவிட அரசியல் அல்லது திராவிட கொள்கை கொண்ட தலைவரை நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க?
செல்வி சொன்னது போல முக்கியமாக கலைஞரை வந்து எதுக்காக நம்ம இன்னைக்கு நினைவு கொள்வோம்னா, அவரு செஞ்ச சமூக நீதி திட்டங்களுக்காக. இதுல பல திட்டங்களை வந்து செல்விய சொல்லிட்டாங்க. பட் இதை தாண்டி அவர் வந்து ஃபெடரலிசம்காக செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸையும் நம்ம வந்து இன்னைக்கு நினைவு கொள்ளணும். அதாவது இந்த மாநில சுயாட்சிங்கிற சிந்தனைய அவர் எவ்வளவு வலுப்படுத்தியிருக்காரு. இதனால அவருக்கு வந்து மத்த மாநில தலைவர்கள் இடமிருந்தும் வந்து பயங்கரமா பாராட்டுகள் வந்திருக்கு. லல்லு பிரசாத் யாதவ், மம்தா பானர்ஜி, தேவேகவுடா, சித்தராமையா எல்லாம் இன்னைக்கு வந்து அவருக்கு கடன் பட்டிருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க. இது இந்த காலத்துல ஏன் முக்கியம்னா, இப்போ இருக்கிற பாஜக அரசு மாநிலங்களுக்கு இருக்கிற குறைந்தபட்ச உரிமைகளையும் பறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல கலைஞரும் கலைஞர் மாநில சுயாட்சிக்கு செய்த தொண்டுகளையும் நம்ம நினைவு கொள்வது நல்லது. குறிப்பாக இந்த ராஜமன்னார் கமிட்டியை ஆரம்பிச்சு, விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அந்த ராஜமன்னார் கமிட்டியை ஆரம்பிச்சு அதுல வந்து இந்த ஸ்டேட் அட்டானமிக்கான ரெசல்யூஷன் டேபிள் பண்ணது ஒரு ஹிஸ்டாரிக்கலான லேண்ட்மார்க்கா நான் பாக்குறேன்.
இப்ப சமூக நீதி எடுத்துக்கிட்டா வந்து கலைஞர் வந்து நிறைய செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா கூட, அதே மாதிரியாக எம்ஜிஆர் செஞ்சிருக்கிறாரு, அதே மாதிரியாக வந்து ஜெயலலிதா செஞ்சிருக்கிறாங்க. இப்ப சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு வீரமணி அவர்கள் பட்டம் கொடுக்குற அளவுக்கு ஜெயலலிதா செஞ்சிருக்கிறாங்களே, அப்ப எப்படி கலைஞர் வந்து ஒரு தனித்துவமான சமூக நீதி காத்த தலைவர் அப்படின்னு சொல்லுவீங்க?
ஜெயலலிதா வந்து கருணாநிதிக்கு அப்புறம்தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால சமூக நீதி எந்த அளவுக்கு முக்கியமானது, அது எந்த அளவுக்கு திராவிட கொள்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு கொள்கையா திராவிட இயக்க தலைவர்கள் அதுக்காக பாடுபட்டாங்க அப்படிங்கிறது அந்த இயக்கத்திலிருந்து அவர் வந்ததுனால தெரிஞ்சதுனால அவர் முன்னெடுத்ததை இன்னும் கொஞ்சம் சிறப்பா இவங்க எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு நான் பாக்குறேன்.
எம்ஜிஆர் வந்து இந்த மக்களுக்கான, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை வந்து 30%ல இருந்து 50%க்கு ஏற்றுறாரு. இதுக்காக பல பேர் அவரை வந்து நினைவு கொள்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு பின்கதை இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் வந்து பொருளாதார ரீதியா தான் இடஒதுக்கீடு இருக்கணும்னு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர பார்த்தாரு.
இப்ப இவர் சமூக நீதி என்று சொல்லி இவர் இதுவரும் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னு சொன்னால், இந்த 50 வருட காலத்திலே முக்கியமான இது தலைவர்கள் இவரிடமிருந்து விலகினார்கள், எம்ஜிஆர் அவர்களும் வைகோ அவர்களும். அதே போல் இப்ப அவர் கொண்டு ஸ்டாலினை தானே விட்டுட்டு போயிருக்கிறார். அப்ப
சமூக நீதிக்கும் அது தனிப்பட்ட கட்சியில இருக்கிற பொறுப்புக்கும் இது சமூகத்துக்கான மொத்தமான சமூக நீதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா குடும்ப அரசியல வந்து அவர் கலைஞர் நடத்தினார் அப்படின்னு மனம் சொல்றதுல என்ன குறைங்க?
இல்ல, குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அதுதான் உண்மை. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. ஆனா குடும்ப அரசியல் மட்டும் இந்திய அரசியல் கட்டமைப்புல வந்து ஒரு மோசமான விஷயம் கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு பல மாநிலங்கள்ல இந்தியா சுதந்திரம் ஆனதுல இருந்து ஒரே ஒரு சாதி தான் வந்து ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கு. உயர்ந்த சாதிகள் மட்டும்தான் முதலமைச்சர் ஆயிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு சிறந்த உதாரணம், முற்போக்கான மாநிலம்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து பிராமண சாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் சிஎம்ஆ ஆயிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து. கலைஞர் மாதிரி ஒரு ஆளு, அதுவும் அவர் வர சமூகத்திலேருந்து வந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு நிலப்பரப்புல முதல்வர் ஆறதே வந்து ஒரு வரலாற்று அதிசயம்னு நான் சொல்லுவேன்.
அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் ஒரு அடிமட்டத்துல இருந்து அவர் இவ்வளவு போராடித்தான் இந்த உச்சத்துக்கு வந்தவர். அதுல எனக்கு உடன்பாடு, அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் குறிப்பா இந்த 2009-2008 காலப்பகுதியில் இந்த ஈழப்படுகொலை உச்சமாக அங்க நடந்த பொழுது அங்கிருந்து வந்த அந்த சிடி அந்த செய்திகளை இங்கே தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகள்லயோ பத்திரிகைகள்லயோ போடக்கூடாது, கடுமையான தடையை விதித்தார். அப்படி இருந்தும் அந்த ஊடகத்தினர் கோர்ட்ல வழக்கு போட்டு அந்த அதில் வெற்றி கண்டு திரும்ப அதை பிரசுரிக்க முற்பட்டவர்களை இவருடைய காவல்துறை போய் அந்த அச்சகங்களை தங்களுடைய அதிகாரத்தை பாவித்து அந்த அச்சகங்களுக்கு மிரட்டல் விடுத்திருந்தார்கள். மற்றது இன்னும் எனக்கு ஏற்க முடியாதபடியும் இங்கிருந்து போன மருந்து பொருட்கள் எல்லாம் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தார். அதுவும் 10 ஆண்டு 2009 சண்டை முடிந்த பிறகு கனிமொழியும் பிஆர் பாலுவும் இலங்கைக்கு போய் மஹிந்த ராஜபக்சாவுக்கு பொன்னாடை போட்டு இது தேவையாண்டதை இந்த திமுக நண்பர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கலைஞர் ஒரு மரியாதைக்குரிய தலைவராக இருந்து இந்த தவறை செய்தபடியால், அதாவது 2009 அவருக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது ஈழத்தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு, அதாவது எம்ஜிஆரும் பதவியில் இருக்கும் பொழுதுதான் அவ்வளவு உதவியையும் செய்தார். இவருக்கு அந்த அதே பதவியில இருக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அந்த சந்தர்ப்பத்தை இவர் தவற விட்டது மன்னிக்க முடியாத, குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு அது ஒரு வெந்த பொண்ணில வேல் பாய்ச்சின மாதிரி இன்றும் அது ஒரு ஒரு ரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
நிச்சயமா அந்த கருத்தை நானும் ஏத்துக்கிறேன். அந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், அவங்க அந்த ஒரு படுகொலையை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அவர் அதை தவற விட்டது வந்து நிச்சயமா திமுக நண்பர்கள் அப்படின்னுங்கிறது இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தமிழர்களோட நெஞ்சிலையும் அது கடைசி வரைக்குமே அது முள்ளா தச்சிட்டு இருக்கும் அப்படிங்கறதுல நிச்சயமா மாற்று கருத்து இல்ல. அதை நான் முழுமையா அதை ஏத்துக்கிறேன். அது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி அப்படிங்கறத நானும் ஒத்துக்கிறேன்.
இப்ப ஏனென்றால் இப்ப இந்த 95 வயதில் ஆமா 95 வயதிலே அவர் இறந்த பொழுதே மக்கள் உழவு கண்ணீர் படித்து உழவு தன்றார்கள். அந்த நேரம் அவர் ஒரு அந்த உண்ணாவிரதத்தை சற்று நீடித்து அவர் கருணாநிதி உண்ணாவிரதத்தில் மயங்கி விட்டார், வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறார்கள் என்ற செய்தி வந்திருந்தாலே மக்கள் அங்கே இன்னும் கிளந்தெழுந்திருப்பார்கள். அப்போ அப்ப இவருக்கு அந்த மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் அன்று இருந்தவர். ஒரு 50 வருட அனுபவம் உள்ள இவருக்கு வந்து ஒருத்தரும் ஈழப் பிரச்சனையை பற்றி அட்வைஸ் செய்ய தேவையில்லை. இவர் செல்நாயகத்தோட பழகி இருக்கிறார், அமுதலிங்கத்தோட பழகி இருக்கிறார், பிரவானோட பழகி இருக்கிறார். இவருக்கு எல்லாம் தெரியும். அங்க சமூக நீதி இங்கே ஒடுக்குமுறைக்கு குரல் கொடுத்தவர், உதவி செய்தவர். ஏன் அங்க இலங்கை அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் அந்த அதை இவர் தவறவிட்டது என்பதுதான் என்னுடைய கேள்வி.
இது மட்டும் இல்ல, தேசிய தலைவரோட அம்மா வந்து தமிழ்நாட்டுல சிகிச்சை பெற்றுக் கொள்ள வரும்போது அதையும் தடுத்து நிறுத்தினாங்க.
பயங்கரவாதியின் அம்மா நினைத்தாரோ தெரியவில்லை, ஆனால் ஒரு வயது போன பெண்மணி அப்படி பார்த்துக்க வேண்டும்.
பெண்மணி, ஆமா, அப்படி அப்படிதான் பாத்துருக்க வேணும். தமிழர் வரலாற்றுல ஒரு முக்கியமான பெண்மணி அப்படியும் பாத்துருக்கணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கலைஞர் ஈழத் தமிழருக்கு செய்தது அவரோட வரலாற்றுன்னு ஒண்ணு எழுத போறோம், அவருக்கு ஒரு பயோகிராபின்னு எழுத போறோம்னா இது ஒரு கரும்புள்ளியா தான் இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, 2008-2009 அவர் செஞ்ச செயல்கள் அல்ல, செய்ய மறந்த செயல்களை தாண்டியும் ஒரு கலைஞர் இருக்கிறாரு. அதையும் எடுத்துக்கொள்வோம் என்றுதான் நான் சொல்றேன்.
இன்றைய மத்திய அரசு எப்படி மாநில அரசை நசுக்குது, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை நசுக்குது. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு தனிப்பட்ட மாநிலமா இருந்த ஒரு மாநிலங்கிறதுனால அந்த மாதிரி தமிழகத்தை பார்த்துட்டு இப்படியான ஒரு தமிழகத்தை பார்க்கும் போது இவருடைய இந்த கொள்கைகள், இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்தது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் இப்ப அப்படிங்கறத வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இப்ப இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கலைஞரும் சரி அண்ணாவும் சரி மாநில சுயாட்சிக்காக மிக கடினமாக போராடினவர்கள். அந்த மாநில சுயாட்சி எங்களுக்கு இருந்திருந்தா தமிழ்நாட்டு மக்களால், தமிழ்நாட்டின் தலைவர்களால் ஈழத்திற்காக இன்னும் நிறைய செய்திருக்க முடியும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். பரிமாற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மனோ மற்றும் செல்வி. இவர்களோடு இந்தியாவின் கல்கத்தா நகரிலிருந்து முனைவர் கார்த்திக் அவர்கள். மாநில சுயாட்சியை நிறுத்த போக வைத்ததே கலைஞர் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு.
நிச்சயமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய ஆட்சி நிலைக்கணும், தனக்கான அந்த அதிகாரம் எப்பயும் தனக்குத்தானே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற தேர்தல மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு அதுக்காக அவர் சில சில விஷயங்கள் இந்த மாநில சுயாட்சி எல்லாம் கூட அங்க நீர்த்து போக வச்சதுல அவருக்கு நிச்சயமா ஒரு பங்கு இருக்கு. வாய் வார்த்தையில அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த ஆரம்ப காலத்துல மாநில சுயாட்சி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைச்ச இடத்துல இருந்து அவர் கொஞ்சம் பின்வாங்கினது ஒவ்வொரு முறையும் அவர் வச்ச கூட்டணியில இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இல்ல இன்னும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா, இப்ப கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுத்த நேரத்துல வந்து கருணாநிதி அவர்கள் முதல்ல எதிர்த்தாரு. அப்புறமா இந்திரா காந்திக்கு கட்டளையினாலேயோ அல்லது வேண்டுதோள்னாலேயோ வந்து அதை கைவிட்டுட்டாரு. அதை பற்றி அதை ஒரு பிரச்சனையாகவே மாத்தல. அடுத்து வந்து காவிரிக்கு வந்து அவர் வந்து வழக்கை தொடுக்கல. இப்படி பல உதாரணங்களை வந்து சொல்லலாம். கலைஞர் வந்து மாநிலத்திற்கு உள்ள தரப்பட வேண்டிய உரிமையை கூட அவர் இழந்துட்டார் அப்படின்னு இல்லையா?
நிச்சயமா அவர் ஆட்சியில இருக்கும்போது அதை செஞ்சிருந்திருக்கலாம்.
இந்தியாவில இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் இங்க இருக்கிற எலக்டரல் பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா வந்து இதை பிராக்டிக்கலா நடைமுறைப்படுத்துவது வந்து இப்போதைய சூழல்ல சாத்தியம் இல்ல. இப்போதைய சூழல்ல மட்டும் இல்ல, எப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்களோ அப்போதே மாநில கட்சிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு அப்ரிஹென்ஷன் வந்துருச்சு தட் நம்ம இந்தியன் ஸ்டேட்டை ரொம்ப ப்ரொவோக் பண்ணக்கூடாது, ஏன்னா டிஸ்மிசலும் பிரசிடன்ஸ் ரூலும் ஃபாலோ பண்ணோம்னு. இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்போ ஒரே ஒரு கட்சி தான், அவங்கள ஒபிஷியலா பவர்ல இருக்கிற கட்சி ஒபிஷியலா எதிர்த்தது, தெரிந்தும் கூட தட் அவங்களோட ஆட்சி கலைக்கப்படும், அது திமுக தான்.
அது திமுக அப்ப இருந்த கலைஞருக்கும் அதுக்கப்புறம் காலம் போக போக உள்ள கலைஞருக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு.
சரியா சொன்னீங்க. அதான் அவருக்கு இந்த இப்ப குழப்பமான ஒரு சாரார் அவருடைய மரணத்தை அனுதாபத்துடன் பார்க்கின்றார்கள், ஒரு சாரார் சற்று ஒரு இவர் இப்படிய தவறையும் செய்தார் என்று சொன்னது. காரணம் வந்து இவர் ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது.
சும்மா பொதுவா சொல்றதை விட அதிகப்படியான சொத்து சேர்த்து இவங்க எங்கெல்லாம் நம்ம மத்திய அரசு கிட்டே இருந்து எப்படி மாநில சுயாட்சிய மாநில அந்த அதிகாரத்தை எப்படி இழந்தாங்கன்னா, இவங்க அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதுனாலதான் அவங்க இவங்க என்னெல்லாம் தவறு செஞ்சாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு நீ இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு நான் வெளியில சொல்லிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மிரட்டல் அவங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் இவர் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலிருந்து கடைசி வரைக்கும் கீழே வந்து தரையோட தரையா தன்னுடைய வாழ்நாள்ல கடைசியில் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு.
இப்ப கலைஞர் பற்றி உங்க இறுதியான மதிப்பீடுங்கிற மாதிரி, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இனி எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கிற மாதிரியான ஒரு மதிப்பீடை சொல்லுங்களேன்.
கருணாநிதியை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, திராவிட இயக்க தலைவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ என்னெல்லாம் சேவைகள் செஞ்சாங்களோ அந்த அவங்களையெல்லாம் அவருடைய திட்டங்கள் வகுக்கும் போது திட்டங்கள் செயல்படுத்தும் போது அந்த திட்டங்களுக்கு அவங்களுடைய பெயர்களை முன் வச்சு அந்த திட்டங்களை செயல்படுத்தினதுல கருணாநிதிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ராமாமிர்தம் அம்மையாரா இருக்கட்டும், டாக்டர் தர்மாம்பாலா இருக்கட்டும், அந்த பேரெல்லாம் அவர் வைக்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு இவங்க யாரு அப்படிங்கறத நிச்சயமா அவர் கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். அவர் எத்தனையோ தவறுகள் செஞ்சு அந்த தவறுகள் நிறைய நன்மைகள் செஞ்சாலும் கூட நிறைய தவறுகளை செஞ்சதுனால அந்த தவறுகள் வந்து இப்ப முன்னால நிக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. அடுத்த தலைவரா வர இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து இதையெல்லாம் முன்னிறுத்தி சீர்தூக்கி பார்த்து இந்த தவறுகள்ல இருந்து நம்ம விடுபட்டாதான் இனிவரும் காலங்கள்ல திமுக இந்த மாதிரி இருந்தாலும் இப்படி மறுபடியும் கிளர்ந்து எழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புதிய பேரு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
இப்போ வந்து நோட் டூ லேட், தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு மக்களை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில் இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் கலந்தெழுந்தார்கள். இதுவும் ஒரு ஒரு தமிழ் என்ற விடயமாக பார்த்து திமுக சேர்ந்தவர்கள் முயற்சி செய்து அதோடு குடும்ப அரசியலை விட்டு மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து என்றால் அவர்களுக்கு இன்னும் ஆதரவு பெருகும் என்பது என்னுடைய கருத்து.
நேர்மையாக ஆரம்பிக்கிற போராளி வாழ்க்கை முழுமையாக நேர்மையா இருப்பான்னு சொல்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் ஆட்சியை பிடிச்ச போது தேசிய விடுதலை போராட்டங்கள் அனைத்தையும் ஆதரிப்போன்னு சொன்னாங்க. ஆனா 2009 இலங்கைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. ஐநாவில் இலங்கைக்கும் இலங்கையின் இனவெறி அரசியலுக்கும் ஆதரவு தெரிவித்தாங்க. ஒரு போராளியோட வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு தவறு வைத்து மட்டும் பார்க்க முடியாது. அதுக்காக அந்த தவறை மறக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது. இதே மாதிரிதான் நான் வந்து கலைஞரையும் பார்க்கணும்னு சொல்லுவேன். கலைஞர் வந்து 30கள்ல இருந்து 70கள் மொத்தம் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச தொண்டு, தமிழ் கருத்தியலுக்கு செஞ்ச தொண்டு, திராவிட அரசியலுக்கும் பகுத்தறிவுக்கும் சமூக நீதிக்கும் செஞ்ச தொண்டு வரலாற்றால் அழிக்க முடியாது. அதே போல் அவர் 2009 என்ற வருடத்தில் ஈழத்தமிழ் மக்களுக்கு செய்ய தவறிய ஆக்ஷன்ஸும் வரலாற்றால் மறக்க முடியாது. இது அனைத்தையும் வந்து மனசுல வச்சுதான் கலைஞர் என்கிற ஒரு ஆளை நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அருந்ததியர் மாணவன், அதாவது தலித்துகள்லயே இருக்கிறதுலயே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவன் வந்து மெடிக்கல் சீட் வாங்குறான்னா அதுக்கு கலைஞர் தான் காரணம். இன்னைக்கு திருநங்கையர் வந்து குடிசையில இல்லாம வீடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு கலைஞர் தான் காரணம். இந்த மாதிரி மக்களிட மனதில கலைஞர் என்னைக்கும் நிறைஞ்சு நிற்பார்.
மிக்க நன்றி கார்த்திக். மனோ செல்வி,
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil